சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 36 பாடல் முதல் 43 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம.
அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ரொம்ப எளிமையான பாடல். அப்பனை எல்லாம் அருளாளர்கள்லாம் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரம்பது சொல்றாங்களே. அதாவது வாழ்க்கையில இந்த தந்தைன்னு வரும் பொழுது உடலுக்கு தந்தை வேறு, நம்ம உறவு முறையில அப்பான்னு சொல்றோம். உயிருக்கு தந்தை யாருன்னா இறைவன், அது உயிர் தந்தை. கடவுளுக்கு பேரு உயிர் தந்தை. ஞானத்தை வழங்குபவரும் ஞான தந்தை, அதுவும் ஞான தந்தை தானே. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தை சனற்குமாரரும்பார் சிவப்பிரகாசத்துல. எந்தை சனற்குமாரன் ஆரம்பி, எந்தைனா ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு கூட தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்பனை நந்தியை, நந்தினா சிவபெருமானுக்கு உள்ள பேர், நந்தி நாமம் நமச்சிவாயு. ஆறா அமுது, நாம யாருமே ஆறாமுதுன்னு பேர் வைக்கிறதே கிடையாது. ஐயங்கார் ஆறாமுது ஐயங்கார்னு இருக்கு, இருக்கா இல்லையா? ஆறாமுது ஐயர்னு யாரும் இல்லை. ஏன் ஏன் சிந்திக்கிறீங்க? ஆறாமுதுங்கிறது சைவ சைவ பெயர், நாம ஆறாமுத விட்டுட்டோம். ஐயங்கார் ஆறாமுது ஐயங்கார்னு பேர் வைப்பாங்க. ஏன் நம்ம வச்சா என்ன ஆறாமுது ஐயர்னு, இல்ல ஆறாமுது நீங்க பேர் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் பேர் வைக்கிறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு, எல்லாம் நெட்ல பார்க்க வேண்டியா இருக்கு. இல்லை சார், அவங்களே சொல்றாங்க சார், மூணு எழுத்துல ரெண்டு எழுத்துல சுருக்கமா வைங்க சார். எல்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ, நியூமராலஜி போய் அஸ்ட்ரோ நியூமராலஜி போய் நியமாலஜி போய் சைனாலஜி கையெழுத்தியல் வந்துருச்சு. அதனால் இந்த கையெழுத்தியல்ங்கிறத கூட இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன், கேட்டு கேட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன். நிறையா வந்துருச்சுங்க. இப்போ பேரெல்லாம் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி படிக்கணுங்க, இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி நல்ல அருமையான பேர் எவ்வளோ இருக்க பாருங்க. இறைவனுக்கு ஆறாமுதுன்னு பேர். தெவிட்டாத இன்பத்தை வழங்குபவன் சிவபெருமான், அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை. இன்கம்பேரபிள், ஒப்பிலி. இறைவனோடு யார் யார் ஒப்பிட முடியுமா? ஒப்பிலி வள்ளல் இலக்கியத்தில் ரெண்டே வள்ளல் தான், அது கடையேழு வள்ளல் அது வேற. அந்த வள்ளல்லையும் முக்கியமாக ரெண்டு பேர் வள்ளல், ஒன்று பாரி இன்னொன்று கர்ணன், அவ்வளவுதான். பாரி கர்ணன் தான், பாரி வள்ளல் கர்ணன் வள்ளல். உலகம் இருக்கின்ற வரை ரெண்டு பேர் போல் இருக்கும். சிவபெருமானுக்கு வள்ளல்னு பேர். ஏன்னா வள்ளல் தன்மைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குன்னு ஒன்று வச்சிக்காம கொடுத்துருணும். கந்தர் அனுபூதியில கண்ணுன்னு சொல்லுவார், நாலு உபதேசம் கொடுக்குறாரு. அதில் முதல் உபதேசம் கரவாது இடிமின், மனசுக்கு சொல்றார் தேரு, நீ தேறி வரணும்னா உனக்குன்னு ஒன்ன வச்சுக்காத, குடுனர் அருணகிரினர். நீ ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும், வச்சுக்கிட்டா ஒன்று தான் கிடைக்கும். ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? ஒன்றே போருமா? ஒன்று பெருகும், ஒன்று ஒன்னே ஒன்று தான். கொடுத்து பாருங்க அடுத்தவங்களுக்கு, அப்போ தெரியும். பாரதிதாசன் சொன்னார், ஈத்துவக்கும் இன்பம் சாப்பாடு போற சொல்றாரு, இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்று இருக்கையிலே தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம். சந்தோஷம் எப்பதம் தெரியும், நீங்க கொடுக்கும் பொழுது பெற்றவருடைய மனசு சந்தோஷம் அடையுது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷம் அடையிறோம் பாருங்க, அதுக்கு உள்ள இன்பம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு பாரதிதாசன். இலக்கியத்தில் ஈத்துவக்கும் இன்பம், ஒருத்தர் கொடுக்கறதுனால நமக்கு வரக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க, அதுதாங்க வள்ளல். அது பாரிக்கும் உண்டு, கர்ணனுக்கும் உண்டு. நம்ம ஒன்றும் வச்சுக்க வேண்டாம், என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போக போகிறோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சோன்னு தெரியாத அளவுக்கு மறந்துடுவோம். போட்டுருவாரு, 3 மாசத்துல கோமா ஸ்டேஜில் போட்டுருவாரு, கொடுக்க கூட முடியாது, எங்கே வச்சுங்கிறது தெரியாது. இது எதுக்கு இந்த வேலை நமக்கு? அது இருக்கும் போதே எல்லாரும் கொடுத்து சந்தோஷம் பண்ணலாம்ல. ஏன் கொடுத்ததுனால என்னங்க வரப்போகுது, கொடுத்து பாருங்களேன். அதாங்க வல்லல். இதெல்லாம் உணரணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்து பார்க்கணும். ஆர்க்கும் இடிமின்னர் இன்னொரு பாடல சொல்லுவார், அப்ப சொல்லும் சொல்றேன். அதனால அருணகிரிநாதர் அவனுடைய கந்தர் அனுபூதியில சொல்லும் பொழுது கரவாது மனனே கேள், கெதி நீ, உனக்கு கெதி வேணுமா, கரவாது கொடு, உனக்குன்னு வச்சுக்க வேண்டாம் கொடு. சில பேர் சொல்லுவாங்க கணக்கு மிஞ்சி தானம் தருமா சார், கணக்கு மிஞ்சி தானம் தரும். அவங்கள கேட்டா ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுப்பாங்க, என்ன விளக்கம் தெரியுமா, நாம் சாப்பிட்டு நல்லா சுகமா இருந்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு மீதிய கொடுக்கணும், தனக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு மிஞ்சி போனாதான், அது மிஞ்ச போறதே கிடையாது. தாய்மார் ஒரு பாடல சொல்லுவாரு, இந்த கடலையே எழுதி வச்சா கூட மனிதனுக்கு ஆசை அடங்காதுன்னாரு. நாளைக்கு கடலை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருது. ஒரு தாய்மார் பாட்டில் ஒன்று இருக்கு, தனக்கு மிஞ்சி தானம் தரணும்னா நம்ம உடம்ப விட்டு உயிர் போகும் பொழுது ஒன்னையும் கொண்டு போக போறதில்லை, தான் செய்த தானமும் தர்மமும் தான் தனக்கு பின்னால வரும். அடுத்த பிறவிலையாவது நல்லா இருக்கலாம், தனக்கு மிஞ்சுவது தானமும் தர்மம் அதுதான். அதாவது போகர் 7000 ஒரு நூல் இருக்கு, போகர் 7000 நான் முதல் 1000 வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எந்த புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்படி இருக்கு இப்போ. அதில் கண்மகாண்டம்னு வச்சுருக்கேன், கண்மகாண்டம் வினை, நல்லா கேட்டுங்க. அந்த வினையை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு வியாதி எதனால் வருகிறது அப்படின்னு போட்டிருக்க, எல்லாருக்கும் வியாதி வருது. இந்த காலில் சொன்ன மாதிரி ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருந்தோம்னா நமக்கு ப்ரெஷர் வரும். போன ஜென்மத்தில் யாருடைய குடும்பத்தையாவது பிரித்திருந்தால் அதனுடைய விளைவு இந்த பிறவியை நம் பிறவிகள் நம்மை தாக்கும். அதே ரிஃப்ளெக்ஷன் நிறைய சொல்லலாம். அப்ப கண்மகாண்டத்தில் வினை விதி இது வியாதியை பத்தி நிறைய சொல்றாரு. அப்போ அந்த வியாதியை போக்குறதுக்கு என்ன வழி சொல்றாரு தெரியுமா, தர்மம் செய்யுங்கள். என்னென்ன கண்மத்தினால் என்னென்ன வினையினால் என்னென்ன வியாதி வரும், அந்த வியாதியை போக்குவதற்கு என்னென்ன நிலையில் தர்மம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள்ங்கிறார் போகர் சித்தர். பேர் திருமலரும் சொல்றார், திருமலரும் சொல்றார், யார் ஒருவர் அறம் செய்யவில்லையோ அவர்களுக்கு ஈலை, ஈலை என்ன என்னதுங்க, ஈசனா பிள்ளையாவா ஆஸ்துமா, தர்மம் செய்யாதவங்களுக்கு ஆஸ்துமா வருங்கிறார். பின்னாடி வரும் இந்த திருமந்திரத்தில் பின்னாடி வருது. நாம் எந்த வினையை செய்தோமோ தெரியாது, அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா தர்மம் செய்ய வேண்டும். அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை, இந்த வள்ளலுக்காக சொன்னேன், வள்ளல்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பேர், சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, தனக்குன்னு எதாவது வச்சுக்கிறாரா, சிவபெருமான் தனக்குன்னு எதாவது வச்சுக்கிறாரா, எல்லாத்தையும் நமக்கு தானே கொடுக்குறாரு. ஊழி முதல்வன், ஊழின்னா இது எத்தனாவது ஊழி தெரியாதா, 12வது ஊழி, 12வது ஊழி நடக்குதுங்க. எப்படின்னா சீர்காழிக்கு ஒவ்வொரு ஊழியிலும் ஒரு பேரு, சீர்காழியில் சீர்காழிக்கு 12 பேரு, 12வது பெயர் சீகாழி, சீகாழி சீர்காழி இல்லை சீகாழி, 12வது ஊழி நடக்குது இப்போ. அந்த ஊழி முடிஞ்சு போச்சுன்னா அங்கே சட்டைநாதன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அவரை மட்டும் பார்க்க மாட்டோம், மேலே ஏறி பார்க்கணும். சீர்காழிக்கு போனால் எட்டாவது பார்க்கணும், அவர் மட்டும் உட்காந்துருப்பார். ஏன்னா அந்த ஊழி முடிஞ்ச உடனேயே மீண்டும் அந்த உலகத்தை மீண்டும் படைப்பதற்காக இறைவன் சட்டைநாதராக சீர்காழியில் இருக்கிறான். ஆனால் ஊழிய முதல்வன் சிவபெருமான். ஊழிதோர் ஊழி முற்றும், இந்த சுந்தரர் பாட்டு போறார், ஒவ்வொரு ஊழியிலும் இறைவன் இருக்கிறான். ஊழி முதல்வன் எப்பரிசாயினும் ஏத்துமின். இது என்ன சார், எப்பரிசுன்னு என்னது? எப்பரிசாயினும் ஏத்துமின், இறைவனை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். அன்பு வழிபட்ட கண்ணப்பர் அன்பினால் வழிபட்டார். கொடுத்தாரா இல்லையா? ஆகம முறைப்படி வழிபடணுமா? முறைப்படி வழிபடுங்க, அதையும் ஏத்துப்பார். சார் பாடவும் தெரியாது, பூஜை பண்ணவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, பரவாயில்ல. எந்த எது உங்களுக்கு தெரியுமோ, எது உங்களுக்கு முடியுமோ வழிபாடு செய்யுங்கள். சரி, காலையில செய்யறதா மாலையில செய்யறதா? உங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வழிபாடு செய்யுங்க. என்ன செய்யணும், கையில என்ன இருக்கு அதை கொடுங்க. எப்படி சாயணுங்கிறது விளக்கம் நீளம். ஆகம வழிமுறையில் வழிபாடு செய்த சிவகோச்சாரியாரை விட அன்பு வழியால் இறைவனை வழிபட்ட கண்ணப்பருக்கு முக்தி கிடைச்சது இல்லையா? பாவம் சபரி காட்டுக்குள்ள இருந்தாங்க, ரொம்ப நாள் ராமர் வருவார்னு உட்கார்ந்துருந்தாங்க, அந்த பழத்தை கொடுத்தாரு, ராமர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? என்னங்க வந்தி பிட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா? இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். பாருங்க, பக்தி பெரியதா தொண்டு பெரியதான்னு ஒரு கேள்வி கேட்டா, பக்தியே தொண்டா? இப்படியே பட்டிமன்றமே வச்சிருவோமே, பெரிய பட்டிமன்றம் வச்சிருவோம். வந்தி செய்த பக்தியினால் இறைவனே வந்திக்கு தொண்டராக வந்தார் இல்ல? இறைவனே தொண்டு செஞ்சாருலங்க வேலையால வந்து. அப்ப எங்க எது சிறந்து நிக்குது? தொண்டு. தொண்டு சிறப்பு இல்லையாங்க, இறைவனை தொண்டு செய்யறான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. ஆனா எப்படி சாயினும் இறைவனை ஏத்துமின், இது உங்களுக்கு எந்த வழி தெரியுதோ, எந்த முறை தெரியுதோ, எப்ப என்ன தெரியுதோ அது வழியா இறைவனை வழிபடுங்கள். எப்படி சாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலானே. நீங்கள் எதை நினைத்து வழிபடுகின்றீர்களோ அது உடனடியா பரிசு கிடைக்கும். ஆனா பரிசுன்னா என்னது? பயன், பயணியல். சிவஞான போதத்திலேயே 12வது நூறுப்பா பயணியல் தான், பயணியல்லே 12வது நூறுப்பா சீவன் முத்தர் நிலை கிடைக்கும், முத்தி கிடைக்கும். இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்துருக்கோம், 10 மணில இருந்து உட்காந்துருக்கோம், எதுக்காக உட்காந்துருக்கீங்க? என்ன பயன்? திருமந்திரத்தை கேட்ட பயன், அது ஒரு பயணியல் தானே. அது போல எப்பரிசாயினும் ஏத்தின் ஏத்தின அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. பாதகத்துக்கே பரிசு வைத்தான், பாதகத்துக்கே பரிசு வைத்தான் இல்லையா? இப்ப நான் பாதகமா செஞ்சோம், சிவனை நினைச்சோம், இன்று ஒரு நாள் சிவ பொழுதாச்சு, இதுக்கு என்ன பரிசு? திருமந்திரம் தான் பரிசு, சிவயோகம் என்ற ஒரு பயிர் தான் உங்களுக்கு பரிசு. யார் இறைவனை எப்படி வழிபடுகின்றார்களோ அதனுடைய நிலை அறிந்து, தன்மை அறிந்து, ஆழம் தெரிந்து, அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு வெகுமதி பரிசு உண்டு. மேம்போக்கா சாமியை கும்பிட்டீங்கன்னா மேம்போக்கா பலன், ஆழமா சாமியை கும்பிட்டீங்கன்னா ஆழமான பலன். எது உங்களுக்கு வேணும்? என்ன செய்வோம் சார்? நான் மேம்போக்கா சாமி கும்பிடுவோம் சார், ஆனா பலன் எனக்கு ஆழமா கிடைக்கணும். அத நம்ம இறைவனை வேல் மாதிரி வழிபடணும், வேல் மாதிரி வழிபடணும். வேல் எப்படி இருக்கு? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்று நுண்ணியன் சொல்றமா இல்லையா? அது போல ஆழமாகவும் அகலமாகவும் நுட்பமாகவும் இறைவனை வழிபட்டால் நாம் எந்த அளவுக்கு வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு அருளை வழங்குவான் என்று கூறி இன்றைய திருமந்திர வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.